그러고 그러죠.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற அவருடைய பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் முதலாவது திண்டுக்கல்ல இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், உங்களுடைய உடன் சகோதர சகோதரிகள், அவங்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் புதிதாய் பிறந்த கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய தனிப்பட்ட அந்த அன்பையும் வாழ்த்துதலையும் கூட அன்போடு நாம் அங்க தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டுமல்லாது நம்மை கூட்டி சேர்த்திருக்கிற நம்முடைய சர்வ வல்லமையில தேவன் அவங்களுக்கும், நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கும் கூட நம்முடைய எல்லா விதமான நன்றிகளையும் ஸ்தோதரங்களையும் துதிகளையும் இந்த நேரத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஏறெடுத்துக்கொண்டு தொடர்ந்து தேவனுடைய கிருபையினால் கூடி வந்திருக்கிற நாம் அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை சேர்த்து நேரம் தியானிக்கலாம். டைம் ரொம்ப ஷார்ட், ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போக வேண்டியதாக தான் இருக்கும். அப்போ புத்தர் சொன்ன சப்ஜெக்டோட தலைப்பு ஆக்கிலா பிரிசில்லா, ஆனால் சூட்டபிளான தலைப்பு, ஏற்ற தலைப்பு வந்துட்டு நமது மூத்த சகோதரர் சரிங்களா, அதுதான் நம்ம சொல்லணும். இந்த சத்தியங்கள் அநேகர் கேட்டிருக்கிறீங்க, சிலர் கேட்காமலும் இருக்கலாம், பட் இருவருக்குமே இது பிரயோஜனமா இருக்கும் என்று நாம் விசுவாசித்து இந்த தலைப்பிற்குள்ளா கடந்து செல்கிறோம். சப்ஜெக்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் என்னுடைய தனிப்பட்ட சந்தோஷம் உங்கள் கூட சொல்ல விரும்புறோம். ரெண்டு விதமான சந்தோஷம் என்னன்னா, இந்த மாதிரி யாராவது புதுசா நியூவா எக்லீசியா ஓபன் ஆகும் போது, அதாவது சபை திறக்கப்படும் போது, நம்ம அந்த கன்வென்ஷன்ஸ்ல மீட் பண்றோம், புது சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம். பார்த்த உடனே நம்ம மனசு ரொம்ப சந்தோஷப்படும். ஏன் தெரியுங்களா, நம்ம உடன்படிக்கை பண்ண நம்முடைய வாழ்க்கையின் முதல் நாள் அன்னைக்கு உடனே மைண்டுக்கு வரும். நம்மளும் இதே மாதிரி பேர் சபையிலிருந்து வந்தவங்களா, தேவனுடைய சுத்தமான பரிசுத்த ஆவி அன்னைக்கு பரிசுத்த ஆவினால ஜெனிப்பிக்கப்பட்டவங்களா, அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை ரொம்ப அருமையா கேட்டுட்டு அது ஒரு தனி சந்தோஷம். அந்த நம்ம லைஃப்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அந்த ஃபர்ஸ்ட் நாள் முதல் நாள் மாதிரி அதுக்கு பின்பாக வருவது மிகவும் மாதிரி சரிங்களா. ஸ்பிரிச்சுவலா வளர்ந்தாலும் அந்த ஒரு அனுபவம்ன்றது தேவன் தனிப்பட்ட இடத்துல தரார். அந்த அனுபவத்தை நம்ம மறுபடியும் எங்கத்தான் அந்த ஒரு நினைவுக்கு கொண்டு வர முடியும்னா, இந்த மாதிரி கன்வென்ஷன்ல மீட் பண்ணும் போது. சோ அந்த சந்தோஷத்தை இவங்க மத்தியில் பகிர்ந்து கொள்வோம். இப்போ அந்த சந்தோஷம் தான் நமக்குள்ள இருக்குது. மட்டும் இல்லாம இதே திருநெல்வேலியில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மண்டபத்துல நைட் வந்து தங்கிட்டு அடுத்த நாள் போய் திருநெல்வேலியில தெரு தெருவா சர்ச்சா போய் டிராக்ஸ் கொடுக்கறதும், அப்புறம் மரத்துல கார்டு அடிக்கிறதும், சோ அதெல்லாம் ரொம்ப இனிமையான அனுபவங்கள். தேவன் அப்படி நினைச்சோம், சரி எத்தனை பேர் வரப்போறாங்க தெரியல, ஆனா தேவன் உண்மையிலே பிளஸிங் தான் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய சபை வந்துட்டு பெரிய திரளான கூட்டம் அவர் சொல்றதில்ல, சிறு மந்தை தான் சொல்றார். அப்போ ஐந்து சகோதர சகோதரிகள், நான்கு ஒரு சகோதரர், மூன்று சகோதரிகள். பார்க்கும்போது உண்மையிலே நம்ம செய்யற வேலை தேவன் பக்கம் ரொம்ப பெருசு கிடையாது, தூசிலையும் தூசியா இருக்குது, ஆனா கூட அவருக்கு கூட தேவன் பலன் கொடுக்கிறார். அதை பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷப்படும். சோ இந்த ரெண்டு சந்தோஷங்களையும் தனிப்பட்ட விதத்துல உங்களோட பகிர்ந்து கொண்டு இப்போ நம்ம சப்ஜெக்ட்ல அங்க போலாம். இன்னைக்கு சப்ஜெக்டோட ஆதார வசனம் நீங்க படிக்கலாம், எபிரேயர் 6 வசனம் 10-12 முடியும். எபிரேயர் 6 வசனம் 10-12 முடியும். சோ இந்த வசனங்கள் தான் இன்னைக்கு சப்ஜெக்டோட ஆதார வசனம். பட் இதற்கான விளக்கங்கள் எதுவுமே இப்ப நாம் சொல்ல போறது இல்ல, சப்ஜெக்டோட கடைசியில தான் அதை நாம் பார்க்க போறோம். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளாக போலாம். சகோதரர் சொன்ன மாதிரி ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இவங்களை பத்தி பைபிள்ல ஃபர்ஸ்ட் வசனம் எங்க வருது அப்படின்னா, அப்போஸ்தலர் 18 முதன் முதல்ல இவங்களை பற்றி சொல்லப்படுது. ஆனா அதற்கு முன்பாக இன்னொரு வசனம் கூட நீங்க படிங்க, ரோமர் 15 வசனம் 2-3. ரோமருக்கு எழுதின நிருபம் 15 வசனங்கள் 2-3. சிஸ்டர் மன்னிக்கணும், சாரி 16 2-3.
அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். அவள் மனைவிக்கும் என் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் கூட தேவை நாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆஸ்கில்லாவையும் பார்க்குங்கள்.
வார்த்தைகள் தெளிவா, பிரிஸ்கில்லா ஆக்கில்லா, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பாருங்க பிரசில்லா, அதுதான் இங்க பிரிஸ்கில்லாங்க வருது. சோ ஆக்கில்லா பிரசில்லா இவங்க ரெண்டு பேர், இவங்களை பத்தி தான் கொஞ்ச நேரம் இன்னைக்கு நாம் தியானிக்க போறோம். அது ஏன் பிரதர், மூத்த சகோதரர்கள் தலைப்பு வச்சிருக்கீங்க, அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன பாடங்கள் கத்துக்க போறோம், சப்ஜெக்ட் போகும்போது நமக்கு அங்க தெரியும். அதாவது இந்த சப்ஜெக்டோட வியூ பார்வை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பழைய ஏற்பாட்டுல இருந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா அநேக லெசன்ஸா சில பேர் பார்க்கறோம். ஆபிரகாம் எடுத்துட்டா அவர் விசுவாசத்துக்கு அடையாளம், டேனியல் தானியல் எடுத்துட்டா அவர் தைரியத்துக்கு அங்க அடையாளமா இருக்கிறார், மோசே அவர் அந்த பொறுமைக்கு அங்க அடையாளமா இருக்கிறார். சாரி, அந்த ஒரு குணலட்சணங்கள் அவங்கள்ட்ட இருந்து நாம் கத்துக்கொள்ள முடியுது. இதெல்லாம் பழைய ஏற்பாடு. அப்ப தேவன் புதிய ஏற்பாட்டில் கூட நமக்கு அடையாளமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில கதாபாத்திரங்கள், வேற மாதிரி சொன்னோம்னா தேவனுடைய பாத்திரங்கள், தேவன் பைபிள்ல வச்சிருக்கிறாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் ஆம், வைத்திருக்கிறார். அவங்கள ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஆக்கிலா பிரிசில்லா. இன்னைக்கு இவங்க லைஃப கொஞ்ச நேரம், இவங்க பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பார்க்க போறதுல அவங்களுடைய குறுகிய வாழ்க்கையில நடந்த சில மாற்றங்கள், அதன் நிமித்தம் அவங்க பெற்ற சில ஆசீர்வாதங்கள், இந்த விஷயங்களை தான் இன்னைக்கு நாம அங்க தியானிக்க போகிறோம். அப்போ இவங்களை பத்தி பவுல் எழுதுறார் ரோமருக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். நீங்க 4-5 கூட படிக்கலாம். அப்போ பவுல் வந்துட்டு, அப்போஸ்தலர் வந்துட்டு ஆக்கிலா பிரிசிலா பத்தி இந்த 3 வசனங்கள் அங்க எழுதுறார். இவங்களை பத்தி பார்க்கிறோம், அநேக பேர் சபைகள்ல இவங்களை பத்தி படிச்சிருக்கலாம் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது, வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சரிங்களா, இவங்களை பத்தி யாரும் டீடைல் ஸ்டடி பேர் சபையில எடுக்கிறது இல்ல. இன்னைக்கு நம்ம அந்த பேர் சபையில இருந்துட்டு சத்தியத்துக்குள்ள வந்திருக்கோம். அப்போ உண்மை சத்தியம் தெரிஞ்சிருக்கிற நமக்கு தேவன் இந்த ரகசியம் கூட வெளிப்படுத்துவார். அப்ப இவங்களை பத்தி ஏன் தேவன் பைபிள கொடுக்கணும், பைபிள்ல ஒருத்தர் நேம் வந்துச்சு அது சாதாரண விஷயமா இல்ல? அவ கொஞ்ச நேரம் சிலுவை சுமந்த சீமோன் அவருடைய சபைக்கு ரொம்ப அருமையான அடையாளம் அங்க இருக்கிறார். அதே போலதான் பைபிள ஒவ்வொருத்தர் வரும்போதும் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சபைக்கு ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. அந்த விதத்துல தேவன் ஆக்கிலா பிரிசிலா பத்தி தேவன் பைபிள கொடுத்திருக்கிறார்னா அவங்கள்ட்ட இருந்துட்டு சில விசேஷமான பாடங்கள் சபைக்கு தனிப்பட்ட விதத்துல தேவன் வச்சிருக்கிறார். அந்த பாடங்களை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம அங்க பார்க்க போறோம். அப்போ முதலாவது சில தெளிவுகள் இங்க நமக்கு கிடைக்கணும். ஆக்கிலா பிரிசிலா இவங்க ரெண்டு பேரும் சகோதரனா இல்ல ரெண்டு பேரும் சகோதரியா இல்லைங்களா? ஏன்னா நம்ம ஊர் பேர்லாம் அப்படி இருக்காது. ஆரோக்கிய சாமின்னு பேர் வைப்பாங்க, ஆனா அவரு தான் பயங்கரமா நோஞ்சானா இருப்பார் இல்லைங்களா? நம்ம ஊர்லாம் ஸ்டைலே வேற. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஆக்கிலா பிரிசிலா இன்னும் அந்த தீமத்தையோட பாட்டி பேர்லாம் வரும், அது வாய்ப்புலேயே நிலையாது. ஆனா அப்படிப்பட்ட பேர் தான் அங்க ஃபாரின்ஸ்ல அங்க வச்சிருக்கிறார். அப்போ இந்த ஆக்கிலா பிரிசிலா இந்த பேர்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும், இவங்க ரெண்டு பேரும் ஆனா பெண்ணா, ரெண்டு பேரும் சகோதரனா, ரெண்டு பேரும் சகோதரியா, அதை நம்ம முதல் பார்க்கணும். அப்ப என்னன்னா இங்க பிரிஸ்கில்லா பிரிசில்லா அவங்க வந்துட்டு ஆக்சுவலா சிஸ்டர் பெண், ஆக்கிலா வந்துட்டு ஆண் சகோதரர். ஆனா என்ன ஆச்சரியம் பாருங்க, எப்பயுமே பவுல் ஒண்ணுக்கொந்தர்ல பேசும்போது ஆண்களுக்கு தான் முதலிடம், சபையில சகோதரர்களுக்கு தான் சகோதரிகளை விட முதலிடம் கொடுத்து பேசியிருப்பார். அந்த ஆதாமியவால் வச்சு அங்க பேசும்போது தேவன், அப்புறம் கிறிஸ்து, அப்புறம் புருஷன், அப்புறம் தான் ஸ்திரீ. ஆனா இங்க பேசும்போது ஒரு ஸ்திரீயோட வேலை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சகோதரன்களோட சகோதரனுடைய பேர் அங்க எழுதுறார். ஏன் அந்த இடத்துல அப்படி பேசின பவுல் இங்க எப்படி பேசணும், அதையும் கூட பின்னாடி சப்ஜெக்ட்ல நாம அங்க பாருவோம். இப்போ முதல் என்ன கண்டுபிடிக்கணும்னா சிம்பிளா, இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் பிரிசில்லா அவங்க சிஸ்டர் சகோதரி, ஆக்கிலா வந்துட்டு சகோதரர், அது தெளிவு. அடுத்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன உறவு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கணவன் மனைவி தம்பதிகள், சரிங்களா? சோ அதையும் நம்ம அங்க தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். இப்போ இவங்களை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் ஆராய போலாம். இவங்களை பத்தி ஃபர்ஸ்ட் வசனம் எங்க பேசுதுன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பேசும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதிகாரம் 18 வசனம் 1-2.
அதன் பின்பு அவை அத்தேன பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் நோக்குறையை விட்டு போகும்படி
அப்போ ஆக்கிலா பிரிசிலா ஃபர்ஸ்ட் பைபிள்ல வர்ற இடம் அப்போஸ்தலர் 18 அதிகாரம் வசனம் 2. இந்த இடத்துல அவங்க வரும்போது எந்த பட்டணத்துல அவங்க வராங்கன்னா கொரிந்து பட்டணத்துக்கு வராங்க. சேம் அதே கொரிந்து பட்டணத்துக்கு அப்போஸ்தலர் பவுல் கூட வரா. இங்க முதல் சம்பவத்தோட பேக்ரவுண்ட் பின்னணி நாம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய ஊழிய நாட்கள்ல 3 சுற்று பிரயாணங்கள் மேற்கொண்டிருக்கார். 3 மிஷனரி ஜேர்னிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுவிசேஷத்திற்கான ஊழியங்கள் 3 மேற்கொண்டிருக்கிறார். ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆயிட்டு ரவுண்ட் அடிச்சு மறுபடியும் அதே இடத்துல வந்து நிற்பார். அதுதான் இந்த சுற்று பிரயாணம் நாம் அங்க சொல்லுவோம். அதுல முதல் சுற்றுப்பிரயாணம் சபைகளை ஸ்தாபிக்கிறதுக்கு அதை ஏற்படுத்தினார். 2வது சுற்றுப்பிரயாணமும் 3வது சுற்றுப்பிரயாணமும் ஸ்தாபித்த சபைகளை பலப்படுத்துறதுக்காக அவர் செஞ்சார். சரிங்களா? இப்ப இந்த சம்பவம் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய 2வது பிரயாணத்துல அவர் கொரிந்து பட்டணத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் அங்க ஆக்கிலா பிரிசில்லாவை மீட் பண்றார், சந்திக்கிறார். இங்க இருந்து தான் அவங்களுடைய சரித்திரம் ஆரம்பமாகுது சத்தியத்துக்குள். சரிங்களா? அப்ப பாருங்க, யூதர் எல்லாரும் 2வது வசனம் நான் படிக்கிறேன், ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதிராயன் கட்டளையிட்ட படியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாக வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமம் உள்ள ஒரு யூதனையும். அப்போ ஆக்கிலா பிரிசில்லா இவங்க கொரிந்து பட்டணத்துக்கு வர்றதுக்கான ரீசன் தேவன் பைபிள கொடுக்கிறார். அந்த அந்த நாட்டுல வந்துட்டு ரோமன் பேரரசர், அவர் பேர் வந்துட்டு கிளவுதியு ராயன். அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, யார் யாருக்கு யூத விசுவாசம் இருக்குதோ அவங்களுக்காக என்னுடைய சிட்டியில வந்துட்டு தேவாலயம் தான் நான் கட்ட அனுமதிக்க மாட்டேன், அப்படி எல்லாமே என்னுடைய சிட்டியில இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி வெளியே போயிருங்க. இப்படி அங்க ஒரு கட்டளை கொடுத்தார். இந்த கட்டளை கேட்டவனே அநேக யூதர்கள் இத ஒத்துக்க மனசு இல்லாம, அதாவது தங்களுடைய மதத்தை கைவிட்டுட்டு ரோமாபுரியில செட்டில் ஆனனால அங்கே இருந்துட்டாங்க. பட் சில யூதர்கள் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, நீயும் வேணாம் அவன் இடமும் வேணாம், எங்களுக்கு எங்களுடைய தேவன்தான் பெருசுன்னு வெளியே வந்தாங்க. அப்படி வெளியே வந்தவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஆக்கிலா பெருசு. என்ன அருமையான ஆரம்பம் பாரு, தங்களுடைய சரித்திரத்தை தேவன்கிட்ட சரண்டர் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஒரு அருமையான ஃபெய்த், ஒரு ஆச்சரியமான விசுவாசம், எங்களுக்கு எங்க தேவன் தான் பெருசு, உங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, நீ கொடுக்குற இடம் தான் பெருசா. சோ இந்த மாதிரி வசனம் அவ்வளவுதான் பேசுது. பட் இன்டைரக்டா இவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கு. அந்த விசுவாசம் காமிச்சது நிமித்தமா அவங்க கொரிந்து பட்டணத்துக்கு அங்க வராங்க. ஆக்சுவலா கொரிந்து பட்டணத்தோட லொகேஷன் அமைந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஆசியா மைனர், சின்ன ஆசியான்ற கண்டத்துல இருக்கு, துருக்கின்னு சொல்லுவாங்க. ரோம் இத்தாலி இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கிற இடம் யூரோப் கண்டம். அப்போ தங்கள் தேவங்களை வச்ச விசுவாசத்துக்காக அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, கண்டம் விட்டு கண்டம் கடந்திருக்கிறாங்க. ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். இன்னைக்கு நம்ம பிரதர் வந்துட்டு இங்க இருந்து ஆப்பிரிக்கா போறார், எதுல போறார், பிளைட்ல போறார். அன்னைக்கு எந்த பிளைட்ல போயிருப்பாங்க, இல்ல ஒரே ஷிப் டிரான்ஸ்போர்ட் தான் இல்லைங்களா, கப்பல் பயணங்கள். கப்பல் பயணங்கள் பத்தி பின்னாடி பார்க்க போறோம். அப்போ ஒரு சாதாரண தேவையான வச்சு அந்த விசுவாசம் அதற்கு ஒரு எதிரில வரும்போது அதற்காக எதை பத்தி கவலைப்படாம முத விட்டு வெளியே வருது. ஒரு கண்டம் விட்டு கண்டம் வந்திருக்கிறார். ட்ரூத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய அர்ப்பணிப்பின் இருதயம் பாருங்க, அர்ப்பணிப்பின் ஆர்வம். இதைத்தான் ஃபர்ஸ்ட் இப்படித்தான் தேவன் இவங்களை ஸ்டார்ட் பண்றாரு தன்னுடைய பைபிள்ல. இப்ப இவங்களை பத்தி பின்னாடி படிக்கலாம். 3வது வசனம் படிங்க. 3வது வசனம் ஆமா, தேவன் கிட்ட இவங்க காமிச்ச விசுவாசத்துக்கு தேவன் அட் டைம்ல உடனே ஒரு பிரைஸ் கொடுக்கிறார். தேவன் கொடுத்த ஒரு பெரிய பிரேயர், தேவன் ஒருத்தருக்கு பிரைஸ் கொடுத்தா எதுதான் கொடுப்பார் நினைக்கிறீங்க, என்னன்னா சத்தியம். அதை விட மனுஷனுக்கு அவர் மேலான பிரைஸ் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. சோ உடனே தேவன் அவங்களுடைய விசுவாசம் பார்த்துட்டு அவங்கள ரிவார்ட் பண்றார், பரிசு கொடுக்கிறார். அந்த பரிசு தான் சத்தியம். அது எப்படி வழிநடத்துறாரு பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் எந்த மூலைக்கோ போயிட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார், இவங்க எந்த மூலையிலோ ரோம்ல இருக்கிறாங்க. இவங்க காமிச்ச அந்த விசுவாசத்துக்கு உடனே தேவன் பரிசு கொடுக்கணும்னு நினைக்கும் போது இவங்கள குறைந்துக்கு கூட்டிட்டு வரார் பவுல். ஏத்தேன் சத்திய நேர இருக்கிறவரை குறைந்துக்கு கூட்டிட்டு வரார். ரெண்டு பேரை சந்திக்க வச்சு இன்னும் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன விட்டுமே, ரெண்டு பேருக்கு ஒரே வேலை தெரியும். அப்போ வேலை செய்ய வச்சு கூடயே இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, நம்மளுக்கே இன்னைக்கு ட்ரூத் உள்ள வந்துச்சுன்னா நம்ம அடுத்தவங்க பேசாம பேசாமே இருப்போமா, சொல்லிடாம இருப்போமா? எப்போ வாய்ப்பு கிடைக்கும் இந்த ட்ரூத்தை மற்றவங்களுக்கு சொல்லலாம்னு இருதயத்துல கொதிச்சுட்டு இருப்போம். அப்போ சிலர் போல் நம்மளோட பல மடங்கு வைராக்கியம் அடையவர் சும்மா விட்டுருவாரா இல்லீங்களா? அதுவும் யூதர்களை பார்த்தா எப்படி சொல்றது, வெறி பிடிச்ச மாதிரி இருக்கு சரிங்களா? அந்த மாதிரி அவர் ட்ரூத் பேசுவார். இப்ப ஆக்கிலா பிரிசிலா ஒரு யூதர்னு தெரிஞ்ச உடனே அநேக ட்ரூத் அவங்க முன்னாடி வைக்கிறார். இப்போ இவங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி தேவன் சத்தியம் கொடுக்கும் போது இது ஆக்கிலா பிரிசிலா நல்லா கவனிக்கிறாங்க, கவனிச்சு அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இது வசனத்துல சொல்லல, பட் இன்டைரக்டா, இன்டைரக்டா தேவன் ரொம்ப அருமையா கைட் பண்ணியிருக்கிறார். இதுலயே நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் பார்க்கலாம். என்ன பாடம் அப்படின்னா, இன்னைக்கு நான் கூட சத்தியத்துல அறுவடை வேலைகள் நிறைய செய்யறோம். சில இடங்கள்ல ட்ரூத் போகும்போது இவங்க கிளாஸ் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, முடிவு எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் டவுட் போகும். சில இடங்கள்ல போகும்போது ரொம்ப சந்தோஷமா கேட்பாங்க, பரவாயில்ல நல்லா கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா 49வது கிளாஸ் அந்நிய பாஷை வந்தவொடனே அதெல்லாம் எங்களால ஒத்துக்கவே முடியாதுன்னு வெளியே போயிடுவாங்க. இப்படி அநேகர் அங்க இருக்கிறத பாக்குறோம். அப்ப ஹார்வெஸ்ட் ஒர்க்ல அநேக சோர்வுகள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது நல்லா தெரியுது. ஆனா இந்த விஷயத்துல நாம என்ன ஃபீல் பண்ணணும்னா, இது நம்ம வேலை இல்ல, இது தேவனுடைய வேலை. நம்மளே ஒரு பில்டிங் கட்டுறோம்னா எவ்வளவு கேர் எடுத்து ரொம்ப அருமையா நம்முடைய கனவு இல்லத்தை கட்டி முடிப்போமோ, அதே போல தேவன் ரொம்ப நாள் பிளான் பண்ற வேலை 144,000 கூட்டி சேர்க்கிற வேலை. இந்த வேலையில சாதாரணமா ஒரு உலக மனுஷனே அவருடைய வேலையில ஃபுல் கேர் எடுத்து செய்யும் போது அவரு ரொம்ப நெருக்கத்துல தேவன் எப்படிப்பட்டவர் பாரு. சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய முழு வல்லமை முழு பிரயாசம் ரொம்ப அருமையா கூர்ந்து கவனிச்சு இந்த வேலைய அவர் செய்து முடிக்கிறார். சோ அப்படி அவரு வேலை செய்யும் போது, அவரு தலையிடும் போது என்ன முடிவுகள் வந்தாலும் நம்ம பயப்படலாம், கவலைப்படலாம். அந்த அருமையான பாடம் தான் இங்க கற்றுக்கொள்கிறோம். அது ஆக்கிலா பிரிசிலா லைஃப்ல நிறைவேறும். ஆக்கிலா பிரிசிலாவுக்கு ட்ரூத் போகணும் தான் தேவன் பிளான் பண்ணார். அது எப்படி ஜாயின் ஆகுப்பார், எந்த மூலையிலயோ இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டாங்க. பவுல் யாருன்னு ஆக்கிலாவுக்கு தெரியாது, ஆக்கிலா யாருன்னு பவுலுக்கு தெரியாது. பட் ரெண்டு பேரும் சந்திச்சு சத்தியம் பரிமாறுக்கிறாங்கன்னா எப்படி? சாதாரணமான வழிநடத்துதல் இதெல்லாம். தேவனுடைய வல்லமைக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ், உதாரணங்கள். அதைத்தான் நாம அங்க புரிந்து கொள்கிறோம், தேவனுடைய கேரக்டர்ஸ். இப்போ எப்படி பவுலை சந்திக்கிறாங்க இல்லைங்களா? பவுலை சந்திச்ச அந்த நாள் தான் அவங்களுடைய லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை. பவுல் கூட கொஞ்ச நாள் சத்தியம் கேட்டுட்டே இருக்கிறாங்க, கேட்டுட்டே இருக்கிறாங்க. பவுல் அந்த கொரிந்த பட்டணத்துல எத்தனை வருஷம் தங்குறாரு அப்படின்னா, 10வது வசனம் படிங்க, சாரி
11.
ஒரு வருஷம் 6 மாசம், 1.5 வருஷம் அதே கொரிந்த பட்டணத்துல தங்கி ட்ரூத் அங்க சொல்றாரு. இப்ப இத நல்லா கவனிக்கிற ஆக்கிலா பிரிசிலா இவங்க ரெண்டு பேரும் நம்ம எப்படி இன்னைக்கு அர்ப்பணிப்பு பண்ணி உட்கார்ந்து இருக்கிறோமோ அதே மாதிரி தங்களுடைய லைஃப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க. எப்போ? இந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம். வசனம் இல்ல, ஆனா வேற விதத்துல வசனம் பேசுது. வசனம் நீங்க எங்க படிக்கலாம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 18:19 படிங்க. 1.5 வருஷம் அங்க தங்கிட்ட பின்னாடி இப்ப திடீர்னு என்ன பண்றாருன்னா, எனக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு, நான் சீரியா தேசத்துக்கு போகணும், இவ்வளவு நாள் உங்க கூட இருந்தேன், இப்ப பெரிய தேவன் சித்தமானா திரும்பி பார்க்கலான்னு கிளம்புறா. கிளம்பும் போது கூட யார் கப்பல் ஏறாங்க? ஆக்கிலா பிரிசிலா கப்பல் ஏறாங்க. நினைச்சு பாருங்க, வசனம் இவ்வளவுதான் சொல்லுது, கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். அந்த காலத்துல இருந்த ஒரே டிரான்ஸ்போர்ட் வந்து ஷிப் டிரான்ஸ்போர்ட் தான், கப்பல் பயணம் தான். கப்பல் பயணம்னா ரொம்ப நல்ல விஷயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிருக்கே இருக்கிற ஆபத்தான விஷயம் கப்பல் பயணம் தான் சரிங்களா. ஒரு இடத்துல இன்னைக்கு அப்போஸ்தலர் பவுல் இங்க கப்பல் ஏறுறாருன்னு வைங்க, நாளைக்கு திமோத்தேயு போய் எபேசு பட்டணத்துல சந்திக்க போறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்ப ஒருவேளை அந்த காலத்துல போன் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அவரு டக்குன்னு போன் எடுத்து திமோத்தேயுக்கு போன் பண்ணி, திமோத்தேயு நான் நாளைக்கு 7 மணிக்கு அங்க துறைமுகத்துக்கு வந்துருவேன், நீங்க என்ன பண்ணிக்கங்க, பிக்கப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா. அதனுடைய சீரியஸ் நான் சொல்ல வரேன். அந்த அளவுக்கு ஒரு பயணம் ஸ்டார்ட் பண்ணோம்னா அது எப்ப முடியும், எங்க முடியும், குறிச்ச இடத்துக்கு போய் சேருமா சேராதா, ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஒரு உறுதி கிடையாது. இதுக்கு இடையில எத்தனை ஆபத்துகள் வரும், எத்தனை புயல் காற்றுகள் வரும், எத்தனை பிரச்சனைகள் வரும், எந்த டைம்ல மழை அடிக்கும், எந்த டைம்ல வெயில் அடிக்கும், ஒண்ணுமே தெரியாது. ஏறோம், கப்பல்ல ஏறோம்னா அவங்க என்ன நினைச்சிட்டா ஏறணும்னா, உயிருக்கு உத்தரவாதம் இல்ல ஆனா ஏறலாம். அப்படி ஒரு ஒரு இல்லாத சூழ்நிலையில வச்சு மன்ன நிலைமையில தான் அவங்க ஏறணும். பாருங்க, இப்ப இதெல்லாம் நினைச்சு ஆக்கிலா பிரிசில்லாவும் கூட கப்பல் ஏறி இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க லைஃப அவங்க ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க. சோ அந்த பண்ணதன் விளைவா தான் இனி எங்க லைஃப்ல என்ன ஆனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்க லைஃப்ல என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா நேரிடலாம், எவ்வளவு சோதனைகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், எங்க உயிரே கூட போகலாம். போனாலும் அதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம். எங்களுக்கு தேவை தேவனுடைய வேலையை மட்டும் செய்யணும். இந்த ஃபேத்ல கப்பல் ஏறுறாங்க. இது எதை குறிக்குதுன்னா அவங்க அர்ப்பணிக்கப்பட்டவங்கள் ஆயிட்டாங்கன்ற அந்த விஷயத்தை அடையாளப்படுத்தி பாரு. சாதாரணமான விஷயம். இப்படி அர்ப்பணிச்சுட்டு பவுல் கூட கப்பல் ஏறுறாங்க. கப்பல் ஏறின பின்னாடி இன்னும் யோசிச்சு பார்த்தோம்னா இவங்க கூடாரம் பண்ற தொழிலா இருக்கிறாங்க. இப்போ கப்பல் ஏறும்போது ஆக்கிலா பிரிசிலா யோசிச்சிருக்கலாம், அப்போஸ்தலர் பவுல் உங்க கூட வர்றதுக்கெல்லாம் நாங்க ரெடி தான், மனசெல்லாம் தயாரா தான் இருக்குது. ஆனா அவங்க கூட வந்தோம்னா பின்னாடி எங்களுக்கு ஏதாவது நேரிடுமா, இல்ல எங்க பிசினஸ் பத்தி வேற நாங்க கவலைப்பட வேண்டியிருக்கு, எங்களுடைய பிசினஸ் என்ன ஆகும், சொந்த பந்தம் என்ன ஆகும், எங்களுடைய நாங்க வச்சிருக்கிற இடம் என்ன ஆகும், இப்படி எல்லாம் என்ன பண்ணிருக்கலாம் ஆக்கிலா பிரிசிலா யோசிச்சிருக்கலாம். ஆனா கப்பல் ஏறுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது எல்லாத்தையும் ஃபுல்லா விட்டுட்டு ஏறுறாங்கன்னு அர்த்தம். தங்க உயிரையே கொடுக்கறதுக்கு ரெடி. அந்த அளவுல இவங்க கப்பல் பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. யோசிச்சு பாரு. இன்னைக்கு நாம் கூட தேவனுடைய விசுவாசத்திற்காக சத்தியத்திற்காக தேடும் போது தேவன் ஒரு காலகட்டத்துல சில சகோதரர்கள் மூலமா சத்தியம் கொடுக்கிறார். அப்போ பேர் சபைகளுடைய எல்லா விதமான கட்டுக்களையும் மீறி அவளை விட்டு வெளியே வாருங்கன்ற தேவனுடைய வார்த்தையை நம்பி இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறோம். வெளியே வர்றப்பயே அர்ப்பணிப்பு பண்றோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இனி எங்களுடைய உயிர் முதல் கொண்டு உங்க கையில, எங்களுக்கு என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணா சம்பவிக்கலாம், ஆனா எல்லாத்திலயும் நீங்க வழி நடத்துவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இதுதான் அர்ப்பணிப்போட ரியல் மீனிங். இன்னைக்கு நாலு பிரதர்ஸ் எட்டு பிரதர்ஸ் அங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த அர்த்தத்துல பண்ணிருக்கிறாங்கன்னு அர்த்தம். சேம் ஆக்கிலா பிரிசிலா லைஃப் தான் நம்ம கிட்ட. சோ அதே மாதிரி அவங்க அங்க கப்பல் ஏறுறாங்க. இப்ப கப்பல் ஏறினவனே அவங்களுக்கு என்ன நடந்துச்சு பாருங்க. 19-20 படிக்கலாம். கரெக்ட். அப்போ எபேசு பட்டணத்திலேயே வந்து யாரை இறக்கி விட்டுட்டு போயிடுறாருன்னா ஆக்கிலா பிரிசிலாவை இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு. தெரியாத சம்பந்தம் இல்லாத ஒரு பட்டணத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த நேரத்துல இது ஃபுல்லா ஸ்பிரிச்சுவல் வியூ, இதுல எந்த ஆழமான அர்த்தமும் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஆக்கிலா பிரிசிலாவா இருந்தோம்னா எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்கலாம். இனி கையில ஒரு வேலை இல்லை, சொந்தம் யாரும் கிடையாது, சொந்த இடம்னு ஒண்ணும் இல்லை, ஃபுல்லா தேவன்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கிறோம், பவுல் பின்னாடி வந்திருக்கிறோம், இப்ப பவுல் நம்மள இறக்கி விட்டுட்டு போயிட்டார், என்ன நினைச்சிருப்பாங்க மனசுல? அதெல்லாம் வசனம் அங்க சொல்லல. ஆனா இப்ப தேவன் அவங்களுக்கு ரெண்டாவது வேலை ரெடி பண்றாரு. வசனம் நீங்க 24-25 படி. ஆக்கிலா பிரிசிலா ஏன் எபேசுல இறங்கினாங்கன்னு பவுலுக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. ஆனா ரெண்டு பேரையும் கைட் பண்ற யாருக்கு தெரியும்னா தேவனுக்கு நல்லா தெரியும். இப்ப தேவன் ஏன் அவங்களை எபேசு பட்டணத்துல இறங்கி விடுறாருன்னா ஏற்கனவே அப்போல்லோ எங்க இருக்கிறாருன்னா அவர் அலெக்சாண்ட்ரியால இருக்கிறார். அவரும் ஆக்கிலா பிரிசிலா மாதிரியே ஒரு வாஞ்சையுள்ள யூதன். இப்ப அவருக்கும் தேவன் சத்தியம் போகணும்னு பிளான் பண்றார். பிளான் பண்ணும் போது அலெக்சாண்ட்ரியால இருக்கிறவரை எபேசுக்கு கூட்டிட்டு வராரு, கொரிந்துல இருக்கிறவங்களை எபேசுக்கு கூட்டிட்டு வராரு. என்ன அருமையான கனெக்ஷன் பாருங்க. தேவனுடைய தெய்வீக வழிநடத்துதல் அது சாதாரணமானது. எங்கேயோ இருக்கிறவங்கள எங்கேயோ ஒரு வச்சு அவருடைய பிளான் ரொம்ப கரெக்டா அங்க நிறைவேற்றுதான். இது கூட அறுவடை வேலைக்கான அந்த ரெண்டாவது லெசன், சேம் விஷயங்கள் தான். அப்போ இங்க அப்போலோ வரா, அப்போலோ தேவாலயத்துல பிரசங்கம் பண்றா, இது ஆக்கிலா பிரிசிலா பார்க்கிறாங்க. பார்த்துட்டு அப்போலோ இன்னும் கிறிஸ்து பத்தி மாத்திரம் தெரியலன்னு தெரிஞ்சவனே சத்தியத்தை ரொம்ப தைரியமா அவர்கிட்ட பேசி அவரையும் இந்த விஷயத்துக்குள்ள கூட்டிட்டு வரா. ஆனா பாருங்க வசனம், தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விபரித்து காண்பித்தார். தேவன் அவருடைய வேலையை இவங்க மூலமா செய்தார். சரி, இவங்க இப்படி ஒரு கப்பல் பயணம் மட்டும்தான் மேற்கொண்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒண்ணு மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. நீங்க ரோமர் 16-ம் அதிகாரத்துல 5-வது வசனம் படி. 4 நாள். பாத்தீங்களா, அப்போஸ்தலர் பவுல் அவங்க பத்தி ஒரு வார்த்தை சொல்லும் போது அவங்களை பத்தி நான் மாத்திரம் இல்ல, பிரஜாதியாரில் உண்டான எல்லா சபையாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறார்கள். ஏன் இந்த வார்த்தையை பவுல் யூஸ் பண்ணணும்? இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு நன்றி அறிதல் உள்ளவங்களா இருக்கிறோம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம போய் அவங்க கூட தங்கி பழகி பேசி அவங்களுக்கு சில ஹெல்ப்ஸ் பண்ணிட்டு திரும்பி வந்திருக்கணும். அப்போ அதுதான் என்ன மீனிங் குறிக்குதுன்னா, நன்றி அறிதல் உள்ளவங்களா அவங்க நமக்கு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ புரஜாதியார்ல அப்போஸ்தலர் எங்கெங்கெல்லாம் போய் சபை ரெடி பண்ணாரோ அங்க இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் ஆக்கிலா பிரிசிலாவுக்கு நன்றி அறிதல் உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தங்க? ஆக்கிலா பிரிசிலாவும் பவுல் எந்தெந்த சபைகளுக்கு போனாங்களோ எல்லா சபைகளுக்கும் போயிருக்கிறாங்க. பவுலோட செகண்ட் மிஷினரி ஜேர்னி மட்டும் பாத்தீங்கன்னா மொத்தம் 2800 மைல். ஆசியாம இந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துல இருந்து யூரோப் கண்டத்துல இருக்கிற பிலிப்பி வரைக்கும் 2800 மைல். இது அவருடைய செகண்ட் மிஷினரி ஜேர்னி மட்டும். மொத்தம் 3 மிஷினரி ஜேர்னி போட்டோம்னா நிறைய எக்கச்சக்கமான மைல் வரும். அவ்வளோ சிட்டிஸ்ல இருக்கிற பட்டணங்களுக்கும் யாரும் போயிருக்கிறாங்க. அத பவுலே சொல்றாரு, ஆக்கிலா பிரிசிலா கூட அங்க போயிருக்காங்க. யோசிப்பார், இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தான். பவுல் தன்னுடைய பிரயாணத்தை பத்தி சொல்லும் போது அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆளுகளால் வந்த மோசங்களாலும் ஜனங்களால் வந்த மோசங்களாலும் அநேக ஒரு நாள் ஃபுல்லா நைட்டு கடல்லயே தங்கியிருந்தேன், டிரெஸ் இல்லாம இருந்திருக்கிறேன், பட்டினியா இருந்திருக்கிறேன், தண்ணி இல்லாம இருந்திருக்கிறேன், எவ்வளவு பேசிருக்கிறேன். அதே மாதிரி ஆக்கிலா பிரிசிலா போயிருக்கிறாங்கன்னா சேம் எக்ஸ்பீரியன்ஸஸ் யாருக்கு வந்திருக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஆக்கிலா பிரிசிலா இதெல்லாம் எப்படி அவங்க எதிர்கொண்டிருப்பாங்க? சோ தேவனிடத்துல அவங்க செஞ்ச அர்ப்பணிப்பு அவங்களை நாளுக்கு நாள் வழிநடத்தி இவ்வளோ பெரிய பலிக்கு அவங்களை கூட்டிட்டு போயிருக்கு. சாதாரண விஷயம், மிகப்பெரிய அர்ப்பணிப்பு அங்க பவுல் போலவே அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் இவங்களை குறிச்சு அதே 16:3 வாசிங்க, ரோமர் 16:3. ஆமா, இவங்களை பத்தி பவுல் சொல்லும் போது என்னுடைய உடன் வேலையாட்கள் சொல்றாரு. ஏன் உடன் வேலையாட்கள் சொல்லணும்? அப்போ சிலர் பவுலுக்கு உடன் வேலையாட்கள்னு ஒரு குரூப்பே இருந்தாங்க. அந்த குரூப்ல கிட்டத்தட்ட 10 பேர் வருவாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ சிலர் பவுல் நிறைய ஜேனி பகம்பு பண்ணும்போது அடிக்கடி சோர்ந்து போயிருவார். அப்படி சோர்ந்து போகிறவரை இவங்க என்ன பண்ணணும்னா, தேற்றி, பிரதர் நமக்கு இந்த கஷ்டங்கள்லாம் அவசியம் தான், பிரதர் இந்த பாடுகள்லாம் அவசியம் தான், இதுக்காகத்தான் நம்ம தேவன் கிட்ட சரண்டர் பண்ணிருக்கிறோம் அப்படின்ட்டு தேட்டுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் கொண்ட குரூப் இருந்தாங்க. அந்த லிஸ்ட்ல ஆக்கிலா பிரிசிலாவையும் இவர் சேர்த்து இவங்க 2 பேர் என்னுடைய உடன் விளையாட்டு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, அப்போ இவங்க தங்களுடைய பாடுகள் பத்தி பெருசா நினைக்கல, அடுத்தவங்களுடைய பாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணி அப்போஸ்தலர் பவுல தேற்றி இருக்கிறாங்க. இது இவங்களுடைய அடுத்த பியூட்டிஃபுல் 2வது கேரக்டர். சோ மட்டும் இல்லாம இப்போ 4வது வசனம் படி, இது இந்த ஒரு வார்த்தை பாருங்க, என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். இந்த வார்த்தைக்கு ரியல் மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம்ல நான் சாகிறதா இருந்தேன், என்னைய தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல சாகிறதுக்கு கூட ரெடி ஆயிட்டாங்க யாருன்னா ஆக்கிலா பிரிசிலா சொல்றாரு. இந்த சம்பவம் பைபிள் எங்கேயாவது நடந்திருக்கா பிரதர் அப்படின்னா நடந்திருக்கு. நீங்க எடுத்துக்கலாம் அப்போஸ்தலர் 19:23-22 அப்போ படி, அதாவது பவுல் ஒவ்வொரு ஊர்லயா போயிட்டு இந்த மாதிரி கைகள்ல செஞ்ச சிலைகள்லாம் இந்த உண்மையான கடவுள் கிடையாதுங்க, உண்மையான கடவுள் வேற ஒருத்தர் இருக்காருன்னு உபதேசம் பண்ணிட்டு வரா. இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பட்டணத்துல எபேசு பட்டணத்துல இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இவர் இப்படி சொல்லும் போது நிறைய பேர் சிறைகளை வணங்குறத விட்டுட்டாங்க. இதனால இந்த சிறைகளை தொழிலா செய்யற தொழிலா கொண்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய நஷ்டமாயி போச்சு. இப்ப உடனே அவங்க எல்லாம் கூட என்ன பிளான் பண்ண என்ன திட்டம் போடுறாங்கன்னா, இந்த மாதிரி பவுல்ன்றவர் இப்படி பேசிட்டு வராரு, பேசிட்டு வரனால நம்ம தொழிலுக்கு பெரிய ஆபத்து. அது மட்டும் இல்லாம நம்ம வணங்குற கடவுளே ஒண்ணும் இல்லையான்னு சொல்றாரு, அவரை சும்மா விடலாமா அப்படின்னு பெரிய பிரச்சனை கழகம் அந்த பட்டணத்துல வருது. தொடர்ந்து படி. இந்த சம்பவம் பாருங்க. அப்போ பவுல் கூட வந்த வேகமா பவுல் பிடிக்க வராங்க, பவுல் அவங்களால பிடிக்க முடியல, அவர் ஏதோ வேற இடத்துல சம்டைம் எதேச்சு அனுப்பி போயிருக்கிறார். அப்ப அவர் கூட வந்து ரெண்டு பேரை புடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி புடிச்சிட்டு போய் என்ன பத்திரி செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு அந்த தியேட்டர் அரங்கசாலை இருக்குது. இந்த அரங்கசாலையில எல்லாரும் கூடி உட்காந்துக்குவாங்க. சென்ட்ரல்ல பெரிய பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ்ல இவங்க ரெண்டு பேரையும் நிறுத்தி என்ன பண்ணிடுவாங்கன்னா, கரடியோ சிங்கமோ ஏதாவது ஒரு துஷ்ட மிருகத்தை உள்ள விட்டுருவாங்க. அந்த மிருகம் வந்து அவரை திங்கிற வரைக்கும் தின்னு அழகா அடிச்சு சாப்பிடறத ரசிச்சு ருசிச்சு பாப்பாங்களாம அந்த ஜனங்கள். எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க அந்த காலத்துல. அப்படித்தான் பவுலை கொலை செய்யலாம்னு பிடிக்க போயிருக்கிறாங்க. அவர் இல்ல, இப்ப அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப வசனம் என்ன சொல்லுது, பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதா இருந்த போது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. இவர் இருக்கிறதே பேசு கூட ஆக்கிலா பிரிசுலா இருந்திருக்கிறாங்க. அப்ப இங்க சீஷர்கள் ஜெனரல் டேர்ம், பொதுவான வார்த்தை வருது. ஆனா உண்மையிலே இங்க இந்த இடத்துல யார்தான் பவுலுடைய வார்த்தை இப்படி தங்களை பணையமா வச்சிருக்கணும் அப்படின்னா, ஆக்கிலா பிரிசுலா. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வசனங்கள் இன்டைரக்டா பேசுது. இது அவங்களுடைய அடுத்த மூணாவது பியூட்டிஃபுல் கேரக்டர், சகோதர அன்புக்காக உயிரையும் கொடுக்கிறது. சரிங்களா, அந்த கேரக்டர் அங்க காமிச்சது. இதெல்லாம் ஒரு கண்டினியூஸ் இல்லாம இருக்கும். பட் சப்ஜெக்டோட ஃபைனல்ல இதனுடைய ரீசன்ஸ், ஏன் இவங்களை பத்தி இவ்வளவு தூரம் நம்ம பார்க்கணும்னு நம்ம கத்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இப்படி வளர்ந்துருக்கிறாங்க. மட்டும் இல்ல, அப்பலோ பத்தி படிக்கும் போது நீங்க 18 26 மறுபடியும் படிக்கலாம்.
அவன் ஜெபாலிக்கு தைரியமாய் பேச தொடங்கிய போது ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தையை அறிய திட்டமாய் அவனை பின்னணி காண்பித்தார்கள்.
ஓகே, 27-28 ரெண்டுமே படிச்சு.
பின்பு அவன் பகாய நாட்டிற்கு போக வேண்டும் என்று கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியேறமாய்
ஒரு காலகட்டத்துல அப்பல்லோவுக்கு ட்ரூத்தே தெரியாது. ஆனா இப்ப ஆக்கிலா பிரிசுலா ட்ரூத் சொல்லும் போது அவர் எந்த அளவு அவங்க வளர்த்திருக்கிறாங்க அப்படின்னா, இவரு போய் யூதர்களோட ஆலயத்துல தைரியமா பேசுற அளவுக்கு இவரை ஸ்பிரிச்சுவலா வளர்த்திருக்கிறாங்க. உடன் சகோதரருக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியில் செய்யக்கூடிய உதவி இவங்களுடைய பியூட்டிஃபுல் நெக்ஸ்ட் கேரக்டர். ஃபர்ஸ்ட் இவங்களுடைய அர்ப்பணிப்பு, ரெண்டாவது சகோதரருக்காக இவங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற விதம், மூணாவதா பார்க்கும்போது இந்த சகோதரர்களுடைய வளர்ச்சியில உதவி செய்யறது, நாலாவதா உடன் சகோதரர்களுக்கு அவங்களுடைய பாடுகள் நேரத்துல ஆறுதல் சொல்றது. இது ஒவ்வொரு கேரக்டர்ஸா இவங்களை நம்ம பார்க்கலாம். சோ மட்டும் இல்லாம இதோட ஆக்கிலா பிரிசுலா பத்தி நம்ம ரொம்ப ஷார்ட்டா முடிக்கிறோம். சரிங்களா, நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துட்டாலும் நம்ம ரொம்ப ஷார்ட்டா முடிக்கிறோம். இப்போ இவ்வளவு இவங்களை பத்தி ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா ஒரு கேரக்டர் வளர்றதுன்றது ஒண்ணு அவருடைய பிறப்புல வரலாம், இல்லாட்டி இடையில யாராவது சொல்லி கொடுத்து வரலாம். அதுக்கப்புறம் இதுதான் ஸ்டாண்டர்ட்னு அவர் மைண்ட்ல பிக்ஸ் பண்ண பின்னாடி யார் வந்து சொன்னாலும் அவருடைய கேரக்டர் அவர் மாத்திக்க மாட்டார். இது மனிதர்களுடைய பொதுவான இயல்பு. ஆனா இப்ப நாம் ஏன் அர்ப்பணிப்பு பண்ணிருக்கிறோம் தெரியுங்களா, நம்ம தேவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணிருக்கோம். ரீசன் என்னன்னா, தேவனே நீங்க எவ்வளவு பெரிய சத்தியம் மூலமா இவ்வளவு பெரிய பரிசு வச்சிருக்கீங்க, இந்த அழியாமை பரிசுக்கு போகணும்னா நான் கிறிஸ்துவின் சாயலை நோக்கி முன்னேறணும்னு எனக்கு ஒரு லக்கு வச்சிருக்கீங்க. ஆனா அந்த இலக்கு எனக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது இல்ல, ரொம்ப டஃப்பான விஷயம். இப்படித்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ கிறிஸ்துவின் சாயல நோக்கி வளரணும்னு பிளான் பண்ணிருக்கிறோம். அப்படி பிளான் பண்ணும்போது நம்முடைய பலத்துல அங்க வளர முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வளர முடியாது. அதுக்கு வேணும் தேவனுடைய வல்லமை. ஆனா தேவன் எப்படி பவர் கொடுக்கிறார், நமக்கு வல்லமை கொடுக்கிறார். வந்து அப்படியே படத்துல பாக்குற மாதிரி முன்னாடி வந்து தரிசனத்துல வந்து இப்படி கை நீட்டி அருளி கொடுக்கிறாரா, இல்ல இல்லைங்களா? முழுக்க முழுக்க அவருடைய சத்திய வார்த்தைகள்ல மறைஞ்சிருக்கு அவருடைய வல்லமை. அதை படிக்கும் போது அது நம்ம மேல எஃபெக்ட் ஆகும், அந்த கிரியை காண்பிக்கும். அவருடைய சத்திய வசனத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு அந்த ஞானம், அது படிக்கும் போது அந்த எஃபெக்ட் கிரியை நம்ம மேல காமிக்கும். தேவன் அப்போ என்ன பிளான் பண்றாருன்னா, என் ஓட்டத்துல என்னோட உடன்படிக்கை பண்ற ஒவ்வொருத்தரும் நீங்க பலவீனர், உங்களுடைய கண்டிஷன் வச்சு பார்த்தா நீங்க கண்டிப்பா சபை வாய்ப்புக்கு வரவே முடியாது. சோ நானே இறங்கி வந்து உங்களுக்கு ஏதாவது செஞ்சாதான் உண்டு. அதனாலதான் தேவன் இன்னைக்கு நம்ம கையில பைபிள் கொடுத்திருக்கிறார். ரொம்ப முக்கியமா சில பரிசுத்தவான்களோட லைஃபை நமக்கு நடத்தி காமிச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அவங்களுடைய லைஃப் டோட்டல் வேற, அது நிழல் பொருள். பட் பழைய ஏற்பாட்டுக்கு பின்னாடி வாழ்ற பரிசுத்தவான்கள் அவங்களுடைய லைஃப் டோட்டல் வேற, அது நமக்கு நேரா அப்படியே அப்ளை பண்ணணும். அதுக்குதான் தேவன் அந்த பரிசுத்தவான்களை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆக்கிலா பிரிசிலா பத்தி ஏன் இவ்வளவு பார்க்கிறோம்னா, சேம் சகோதர சகோதரிகளே, தேவன் கிட்ட இன்னைக்கு புதுசா அர்ப்பணிப்பு பண்ணிருக்கீங்க, அவங்களுக்காக தான் இந்த லெசனை நான் பாக்குறோம். இன்னைக்கு அர்ப்பணிப்பு பண்ணிருக்கிறோம்னா அர்ப்பணிப்புல ரெண்டு இருக்கு, ஒன்னு வெறும் அர்ப்பணிப்பு, இன்னொன்னு முழு அர்ப்பணிப்பு. தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? வெறும் அர்ப்பணிப்பு இல்ல, முழு அர்ப்பணிப்பு. அதனால்தான் ரச்சகர் அந்த ரெண்டா முதல் கட்டளை இரண்டாவது கட்டளையில சொல்லும் போது, உன் தேவன்கிட்ட அரைக்குறை இருதயத்தோடும் அரைக்குறை வல்லமையோடும் குறை பலத்தோடும் கால் சக்தியோடும் நீ அன்பு கூற சொல்லல. என்ன காமிச்சிங்கனாலும் ஃபுல்லா காமிங்க. இதுக்கு தான் இந்த ஓட்டத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. அது தேவன் கிறிஸ்து அந்த கட்டளையிலேயே காமிச்சிருக்கிறார். சோ ஆக்கிலா பிரிசில்லா அவங்க லைஃப் முழுக்க என்னைக்கு பவுல் பார்த்தாங்களோ அதுல இருந்துட்டு அவங்க அந்த முழு அன்புல முழு அந்த ஒரு தேவனுடைய பலத்துல வளர்ந்து முழு அர்ப்பணிப்பு அங்க செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தேவன் கூட நாம் கூட கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கிறோம், அர்ப்பணிப்பு பண்ணிருக்கிறோம். இந்த அர்ப்பணிப்பு நிறைய நேரங்கள உடன்படிக்கைக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய குறைஞ்சு போகும், நிறைய அரைகுறையாகும், நிறைய கால்வாசி ஆகும். அதெல்லாம் நமக்கு எதுக்கு மார்க் ஆகுதுன்னா, சபைக்கு போறதுக்கு இல்ல, அது வேற ஒரு வாய்ப்புக்கு போறதுக்கு மார்க் ஆகும். உண்மையிலேயே சபை எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா, சேம் ஆக்கிலா பிரிசிலா லைஃப் எடுத்த மாதிரி, இனி எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய வேலை இருந்துச்சுன்னா அதை நான் முழு மனசோட ஏற்றுட்டு செய்ய தயார். தங்களை தேவன் கருத்துல ஃபுல்லா சரண்டர் பண்ணிட்டு ஹம்பிள் ஆகுறவங்களா இருப்பாங்க சபை. இப்படித்தான் சபை தேவன் அங்க செலக்ட் பண்றா. இன்னைக்கு கான்சன்ட்ரேட்டடா வந்திருக்கிறோம்னா, நம்மள்ட்ட என்ன தாளந்துகள் தேவன் கொடுக்கிறாரோ அதை முழுவதுமா தேவன்கிட்ட அர்ப்பணிக்கணும். அதுதான் ஆக்கிலா பிரிசிலாட்ட வந்து தனிப்பட்ட விதத்துல நாம் கத்துக்கிறோம். பிரதர், என்னையால இப்படி வெளியே போய் டிராவல் பண்ணி அலைய முடியாது பிரதர், அது என்னால ரொம்ப கஷ்டம் பிரதர், அப்படிலாம் என்னால செலுத்த முடியாது. இது பெரும்பாலும் யார் சொல்லுவாங்கன்னா, சிஸ்டர் சொல்லுவாங்க. அப்போ நாங்க எப்படி பிரதர் பலி செலுத்துறது, நாங்க எந்த மாதிரி பலி செலுத்தினா தேவன் ஏத்துக்குவார் அப்படின்னா, அவங்களுக்கு கூட தேவன் இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இன்னொரு நிழல் வச்சிருக்கிறார். அவங்கள மட்டும் ஜஸ்டா பார்த்துட்டு நம்ம அங்க முடிக்கலாம். அப்போஸ்தலர் 3:3. அவன் கண்டு பிச்சை கேட்டான். யார் அவன்னா, ஒரு சப்பானி பத்தி மேல இரண்டாவது வசனத்துல பேசுறார். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ள போறாங்க. போகும்போது ஒரு சப்பானி அவங்ககிட்ட வந்து பிச்சை கேட்கிறார், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு பேதுரு என்ன ஹெல்ப் பண்றாரு பாருங்க, 4:5. ஆமா, இந்த சப்பானிக்கு அன்னைக்கே பேதுரு யோவான் அற்புதம் செய்யறாங்க. இந்த அற்புதத்தின் விளைவா இந்த சப்பானியும் பேதுரு யோவான் கூடயே போயிடுறாரு. இப்ப போன பின்னாடி என்ன நடக்குது பாருங்க, 4:4, அதுலயே 4:14 வசனம் 14:15. சிஸ்டர் 14 படிங்க, 14. அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தது. இந்த அற்புதம் பண்ண பின்னாடி அப்போஸ்தலர்களுக்கு பிரதான ஆசாரியர்கள் மூலமா உடனே எதிர்ப்பு வருது. அந்த எதிர்ப்புல உடனே போய் பேதுரு நின்னு அவங்க முன்னாடி சாட்சி சொல்றார். சாட்சி சொல்லும் போது கூட இந்த இடத்துல பிரதான ஆசாரியர் அவங்கள தண்டிக்கலாம்னு நினைக்கிறாங்க. நினைக்கும் போது கூட இந்த அற்புதம் சுஸ்தமாக்கப்பட்ட அந்த சப்பானி இருக்கிறதுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இந்த சப்பானி தான் நம்ம பாக்குற ரெண்டாவது மிகப்பெரிய லெசன் என்ன அப்படின்னா, சிம்பிள் விஷயம் தான். சப்பானிய என்னைக்கு வந்துட்டு பேதுரு யோவானால சுகமாக்கப்பட்டாரோ உடனே அவங்க கூட சேர்ந்துட்டார். சேர்ந்துட்டார்னா என்ன அர்த்தம்னா, இனிமேல் என்னால பேதுரு மாதிரி பேச முடியாது, யோவான் மாதிரி பேச முடியாது, ஆனா கடைசி வரைக்கும் இவங்க கூட தான் இருப்பேன், இவங்க என்ன சொல்றாங்களோ அது உண்மைன்றதுக்கு நான் கூட நின்று சாட்சி கொடுப்பேன். சைலண்ட் டெஸ்டிமனி, ஹம்புலா அமைதியுள்ள சாட்சி. இவங்க வெளிப்படையா சாட்சி சொல்ல மாட்டாங்க, அப்படி இருந்துட்டு இந்த சப்பானி கொடுத்துருக்கு. இவர் ஒரு டைப் ஆஃப் கிளாஸ், ஒரு வகுப்பா இருக்க அடையாளம். சபையில சில சகோதர சகோதரிகள் உடன்படிக்கை பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்காது இந்த மாதிரி பேசுறதுக்கு, மத்தவங்ககிட்ட சத்தியம் சொல்றது. ஆனா அவங்க கூட சபை ஆவாங்க. எப்படின்னா, சத்தியம் சொல்ல போறவங்க கூட அசிஸ்டண்டா போய் சர்வ் பண்றதன் மூலமா அமைதியா தாங்களும் இந்த சத்தியத்திற்கு சாட்சிகள்னு சைலண்ட் டெஸ்டிமனி கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி வேணா நாம் செய்யலாம். பெரும்பாலும் சிஸ்டர்ஸ்க்கு இந்த வாய்ப்பு அதிகம், சரிங்களா? பிரதர்ஸ் எடுத்துட்டோம்னா அவங்க முழு அர்ப்பணிப்பு ஆக்கிலா பிரிசிலாவை தங்களுக்கு ரோல் மாடலா வச்சுட்டு கடைசி வரைக்கும் அவங்களை பின்பற்றினா அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் சபையில போறது. சிஸ்டர்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த சப்பானி எடுத்துக்கலாம். ஒருவேளை தங்களை உடன் சகோதர சகோதரிகள் வேலை செய்யும் போது கூட போய் ஹம்புலா அமைதியா நில்லுங்க. அது தேவன் பார்வையில பெரிய மார்க் டிக் அங்க கொடுக்குறாரு, சரிங்களா? சோ அது கூட சிலர சபை வாய்ப்புக்கு அங்க கூட்டிட்டு போகுது. ரெண்டும் பாருங்க, வித்தியாசமான விஷயங்கள். எப்படியா இருந்தாலும் அர்ப்பணிப்பு பண்ண ஒருத்தர் சபையா போகணும்னா அவருக்கு தேவன் கடைசியில வச்சிருக்க வேலை, கடைசி காலத்துல வச்சிருக்கிற வேலை சத்தியத்தை சாட்சியா சொல்றது. அதை சொல்லணும் அப்படின்னா அதான் அந்த முக்கியமான பாயிண்ட், அவங்களுக்குள்ள அந்த ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும், முழு அர்ப்பணிப்பு இருக்கணும். அது தாழ்ந்து உள்ளவங்கள்ட்டே இருக்கலாம், இல்லாதவங்கள்ட்டே இருக்கலாம், ஆனா ரெண்டு பேர்ட்டையுமே இருக்கணும். இருந்தா தான் அந்த வேலையை அவங்க கரெக்டா செய்ய முடியும், சரிங்களா? சோ இந்த ரெண்டு பேர் வச்சுட்டு நம்ம அங்க ஹம்புலோட தியானிக்கிறோம். இப்ப நம்ம ஆரம்பத்துல பார்த்த வசனத்துக்கு வந்துடலாம். நீங்க எபிரேயர்ல 6:10-12 படிங்க. இந்த வசனத்தோட விளக்கம் புரியுதுங்களா? அந்த கடைசி வார்த்தை பாருங்க, நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து. நம்ம ஒருவேளை இன்னைக்கு பின்பற்றணும்னா யாரை பின்பற்றலாம்? இயேசு கிறிஸ்துவ பின்பற்றலாம், அப்போஸ்தலர் பவுல பின்பற்றலாம். ஆனா பவுல் இங்க ஒரு டிஃபரெண்ட் வேர்ட் கொடுக்கிறார் பாருங்க. நீங்க யாரையும் கூட பின்பற்றலாம், சில பரிசுத்தவான்கள் உங்கள் முன்னாடி உங்க லைஃப்ல சிலர் கிரியை செஞ்சு பரிசுத்தவான்களா ஜீவிச்சிருச்சிருக்கிறாங்க, இப்பயும் ஜீவித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க லைஃப் பாக்குறீங்க அப்படின்னா ஒன்னும் செய்ய வேணாம், அது அப்படியே உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க, நீங்கள் கூட சபையாகும். தேவன் அதை அருமையா வைக்கிறார். இன்னைக்கு ஏன் ஆக்கிலா பிரிசிலா இந்த சப்பானி பத்தி நாம அங்க சொல்றோம்னா, தேவன் இன்னைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம கையில பைபிள கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கும் போது சில இந்த மாதிரியான பரிசுத்தவான்களோட லைஃப் அதுல அடக்கி வச்சிருக்கிறார். அதை தெளிவா ஆராய்ஞ்சு படிச்சு அத லைஃப்ல கிரியை பண்றதுக்கு, வாழ்க்கையில கிரியை செய்யறதுக்கு அனுமதிக்கும். அப்படி அனுமதிக்கும் போது அவங்க கண்டிப்பா சபை ஆகிறது போல நாமும் கூட அங்க ஆகலாம். பைனலா ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னோம்னா, ஆக்கிலா பிரிசிலாவை அழைத்த தேவன் கடைசி வரைக்கும் அவங்க காண்பிச்ச உண்மைக்கு பரிசா அழியாமையாங்க கொடுத்துட்டார். இன்னைக்கு அதே தேவன் தான் நம்ம அழைச்சிருக்கிறார். அவங்களை போல கடைசி வரைக்கும் நம்முடைய எல்லா விதமான தாளந்துகளிலும் எல்லா விதமான காரியங்களிலும் மரண பரியந்தம் முழு அர்ப்பணிப்போடு முழு உண்மையோடு முழு இருதயத்தோடு தேவன்கிட்ட அன்பு காமிக்கும் போது தேவன் என்னைக்குமே வாக்கு மாறுறதில்ல, அவர் பச்சபாதம் உள்ளவர் கிடையாது, நமக்கும் அதே பரிசு தரும். சிம்பிள் சப்ஜெக்ட் தான். தேவன் தாமே நம் யாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமாம்.